நமஸ்காரம். நாம் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், தமிழர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். இத்தமிழின் ஏற்றத்தை பற்றி சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். அகஸ்தியராலே வளர்க்கப்பட்டது தமிழ்மொழி. ஆகஸ்தியமும் அனாதின்னு சொல்லுவார்கள். பொதிகை மலையில் வாழ்ந்து வந்தவர், குள்ளமான முனிவர். எப்படி சம்ஸ்கிருதத்துக்கு துவக்கம் கிடையாதோ, அதைப்போல் தமிழும் எந்த ஒரு மொழியையும் சாராமல் தானே தனித்து துவக்கம் இல்லாமல் இருக்கும் மொழி. வைணவத்தில் சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் இரண்டு கண்களாகவே கூறுவர். அதுதான் உபய வேதாந்தம்னு சொல்லப்படுகிறது. அகஸ்தியருடைய சீடராய் தொல்காப்பியர் கொண்டாடப்படுகிறார். தொல்காப்பியரின் காலம் சுமார் 500 to 300 கிமு என்று சொல்லப்படுகிறது. அதாவது 2000 வருடங்களுக்கு மேல் என்று கொள்ளலாம். இதுதான் கடைச்சங்க காலமாக இருக்க வேண்டும். அவர்தான் தமிழுக்கு இலக்கண நூல் வடித்தவர். அதற்கு பின்னாலும் பல நூல்கள் பிறந்துள்ளன. தமிழ் மொழி எடுத்துக்கொண்டால் 3-3 பல கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஒரு சிலவற்றை கூறுகிறேன். முச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்கள். சங்கம் என்றால் கூட்டம் என்று சொல்லுவர். மதுரை பட்டணத்தில் தான் தமிழ் வளர்க்கப்பட்டது. அங்கே கூட்டமாக புலவர்கள் கூடி சங்கப்பலகையில் வீற்றிருந்து கவி பாடி தமிழை வளர்த்தனர். அதில் முதல் முதலில் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னே ஓர் கூட்டம் நடந்ததாகவும், 5,000 ஆண்டுகளுக்கு முன்னே நடு சங்கமாகவும், சுமார் 2,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கடைச்சங்கம் இறுதி சங்கமாகவும் சொல்லப்படுகிறது. ஆக 3 சங்கத்தமிழ்கள். ஆண்டாளும் தன்னுடைய திருப்பாவை கடைசி பாசுரத்தில் சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே என்று கூறுகிறாள். இந்த சங்க இலக்கியங்களுக்கு பின்னால் பல இலக்கியங்கள் பிறந்துள்ளன. சங்க காலத்தில் பரிபாடல், 15 கீழ்கணக்கு, அகநானூறு, புறநானூறு முதலான பழைய நூல்கள் கிட்டுகின்றன. அதனால முதல் கருத்து 3, முற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அடுத்தது தமிழை 3 தமிழாக கொண்டாடுகிறோம். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் என்பது உரைநடையை குறிக்கும். இசை என்பது அதுவே கானம் கூட்டப்பட்ட பாடல்களை குறிக்கும். நாடகம் என்பது அபிநயம், முத்திரை ஆகியவற்றோட நடிப்பதையும் நாட்டியமாடுவதையும் குறிக்கும். இதைத்தான் இயல், இசை, நாடகம், முத்தமிழ்னு சொல்லுகிறோம். ராமானுஜர் காலத்தில் கூட சொல்லார் தமிழரும் 3, சுருதிகள் 4 பாட்டு வந்துள்ளது. இது 3 தமிழுக்குண்டான ஏற்றம். இந்த தமிழகமே இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் 3 வளர்த்தது. அடுத்த ஒரு கருத்து, தொல்காப்பியத்தில் இருக்கும் அதிகாரங்கள் 3. எழுத்துக்கு முதல் அதிகாரம், சொல்லுக்கு 2வது அதிகாரம், பொருளுக்கு 3வது அதிகாரம். இந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் தொல்காப்பியர் 9 பகுதிகளாக பிரித்தார். எழுத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல், சொற்கள் எப்படி அது எப்படி சேருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 2வது, சொல்லு எப்படி பொருளை குறிக்கும் அதுக்கு போதகத்துவம், பொருள் குறிக்கும் சக்தி எப்படி என்பது 3வது. இப்படிதான் 3 தொல்காப்பியம் பிரிந்துள்ளது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னால் எழுத்துக்களை 3 பிரித்துள்ளனர். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய்யெழுத்து என்று சொல்லுகிறோம். அஇங்கிறதெல்லாம் உயிரெழுத்து, அதுக்கப்புறம் மெய்யெழுத்து, இக்கு இச்சு இட்டு இத்து முதலானவை, அதற்கப்புறம் உயிர்மெய் எழுத்து. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்து. அப்ப இந்த தமிழில் இருக்கிற ஒரு அழகு, உயிர்ங்கிறது ஆத்மாவையும் மெய் என்பது உடலையும் குறிக்குமானால் உயிர் மெய் என்றால் ஆத்மா உடல் ஆகியவற்றின் சேர்க்கை. அப்ப தமிழ் மொழியே ஆன்மீகத்தை பத்தி பரமாத்மாவை பத்தி சொல்ல வந்திருக்கு பாருங்க. இது அடுத்த கருத்து, உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து. மேலும் எழுத்துக்களை பிரித்தால் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்றாக பிரியும். கச்சட்ட தபர முதலானவை எல்லாம் வல்லின எழுத்துக்களாகவும் அதை போல அடுத்தடுத்த எழுத்துக்களையும் வைக்கிறோம். வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மேலும் பிரித்தால் அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது குரில் நெடில் ஈருயிர் என்று சொல்லுகிறோம். அ இ உ ஏ முதலானவை எல்லாம் குரில். ஆ இ உ ஏ என்பது போன்றவை நெடில். குரில் எழுத்து ஓர் மாத்திரை அளவிலேயும் நெடில் எழுத்து இரண்டு மாத்திரை அளவிலேயும் உச்சரிக்கப்படும். ஈருயிர் என்பது இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது, கிட்டத்தட்ட ஒன்றரை மாத்திரையில் உச்சரிக்கப்படும். ஐ ஔ முதலானவை ஈருயிர்னால் இரண்டு உயிரெழுத்துகள் சேர்ந்து பிரிதொரு எழுத்து. ஐ அ இ சேர்ந்தால் ஐ, அ உ சேர்ந்தால் ஔ. அப்ப ரெண்டு உயிரெழுத்து சேர்ந்திருக்கிறதுனால் ஈருயிர் என்னும் சொல்லுகிறோம். இப்படி இந்த தமிழே மூணு மூணு மூணாக ரொம்ப ஆச்சரியமாக பிரிந்துள்ளது. தமிழ் மொழி தமிழர்களுக்கு எளிது, ஆனால் மற்ற பேருக்கு சற்றே கடினம்தான். ஒருவேளை தமிழை சரிவர தெரிந்து கொள்ளாவிட்டால் அப்ப தமிழ் பாடங்களை எல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? வேடிக்கையாக முடிக்கிறேன். ஒரு வாத்தியார் தமிழ் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். எவ்வளவு நேரம் சொன்னாலும் படிப்பவனுக்கு புரியவில்லை. அவர் சொல்லி வந்தது எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என்கிற மூன்றை பத்தி. அந்த பிள்ளை தெரிஞ்சுக்கலேன்னு உடனே வாத்தியார் சொன்னார், எழுவாய் அப்படின்னா உட்காண்டிருக்கிற இடத்துலேருந்து எழுந்துடுன்னு அர்த்தம். பிள்ளை ஏன் என்று கேட்டான். பயனிலை, நீ இந்த வகுப்பில் உட்காந்து பயனே கிடையாதுன்னார். பின்ன நான் இங்கே சேர்ந்திருக்கேனே ஏதானும் பண்ணணுமேன்னு பிள்ளை சொன்னான். நீ செய்யக்கூடிய பொருளும் எதுவும் இல்லை, தாராளமா வகுப்பை விட்டு போகலாம்னுட்டார். கடைசியில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருளும் தமிழில் மூன்றாகத்தான் உள்ளது. இப்படி ஆச்சரியமான மொழி கற்று அனைத்து பக்தி பாடல்களையும் இதன் மூலம் கேட்டு இன்பப்படுவோம்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.